بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
بسم الله الرحمن الرحيم.
عم يتساءلون عن وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا.
مولوي رحمة يمدادي أبرخل مونغلوري அவர் பேருரை ஆற்றுவார்கள். அவர்களை இங்கு வரும்படியாக அழைக்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுட்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. ان قارون من قوم موسى فبغى عليهم واتيناه من الكنوز ما ان مفاتيحه لتنوء بالعصبه والقوه اذ قال له قومه لا تفرح ان الله لا يحب الفرحين. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த உலகில் வாழ்ந்த பல நல்லடியார்களையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கோபத்திற்கான தீயவர்களை பற்றியும் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். வணக்க வழிபாடுகளை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எத்தனை முக்கியமாக கூறினாரோ அதே போன்ற அளவிற்கு குர்ஆன் ஏராளமான இது போல நிகழ்ச்சிகளையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வரலாற்றுகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் திருமறை குர்ஆனை புரட்டி படித்து பார்த்தீர்களானால் எவரது வரலாறு பற்றியும் முழுமையான ஒரு வரலாற்றை குர்ஆனில் பார்க்க முடியாது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அப்படிப்பட்ட வரலாற்றை எல்லாம் குர்ஆன் சொல்லப்படவில்லை. இந்த சமுதாயத்திற்கே மிகச் சிறந்தவர் நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு கூட குர்ஆனில் பார்க்க முடியாது. ஏனென்றால் குர்ஆன் வரலாற்றை முன்வைப்பது முக்கியமான நோக்கம். அதிலே அல்லாஹ் இப்ரத்துல் அப்சாலுகிறான், அறிவுடைய மனிதர்களுக்கு சிந்திப்பவர்களுக்கு படிப்பினைக்காக வரலாற்றினுடைய பல்வேறு துணுக்குகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையிலே நாம் எல்லாம் படிப்பினை பெறுவதற்காக சிந்தனைவாதிகளாக மாறுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தவறுகளை நீக்கி நல்லவர்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா
இப்படி பல கோலங்களை சொல்லி காட்டுகிறார். சகோதர மௌலவி மன்சூர் மலை கூட சொல்லும் போது ஒரு கடந்த கால ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி காட்டினார். இப்படி அதன் மூலமாக நம்மை நாம் திருத்திக் கொள்ளும் நல்ல நோக்கத்தில் இது போன்ற சில தலைப்புகள் நாம் தேர்வு செய்திருக்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்தவன் காரூன். இவரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இவரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்ன காரூன கான கௌமின் கௌமி மூசா. காரூன் என்ற ஒருவன் மூசாவுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தவன். அவரை பற்றி ஏன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர் வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே வாழ்கிற போது வரம்பு மீறியவனாக அநியாயக்காரனாக நடந்து கொண்டிருந்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வாத்தைனாகு அவனுக்கு நாம் கொடுத்திருந்தோம். மினல் குனூசி மா இன்ன மஃபாதில தனூபில் உஸ்வத்தில் குவா. அவனுக்கு இருக்கிற பொருளாதாரங்களை செல்வங்களை அவன் அதை தூக்கி செல்வதற்காக பலம் வாய்ந்த ஒரு பெரும் கூட்டத்தை வைத்திருந்தான். அவனுடைய திறவுகோள்களை தூக்கி செல்வதற்கு பலம் மிக்க பலர் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானுவத்தாலா குறிப்பிடுகிறான். அப்ப திறவுகோள்களையே கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டம் இருந்தால் அவனுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஏராளமான செல்வங்களை அவனுக்கு வழங்கியிருந்தான். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அவனுடைய நடவடிக்கை சொல்லி காட்டுகிறான். இதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். உலகத்திலே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உபகாரம் செய்கிறான் சொன்னான், வாக்கியங்கள் செய்கிறான், அவருடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்திற்கு வந்திருக்கிற எவரும் உலகத்தில் பிறந்தவர் யாராக இருந்தாலும் அவர் நபியாகவே இருந்தாலும் கூட நல்ல நபி வீட்டிலே பிறக்கிற குழந்தையா பிறக்கும் நபியா இல்ல பிறகு நபி வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க வைத்துக் கொள்ளுங்கள், அவரும் நிர்வாணமாகத்தான் பிறப்பார். நீங்க வரலாற்றை பார்த்தீர்களானால் பிறப்பில் பல கருத்து வேறுபாடு இருக்கும். அதற்கு பிறகுள்ள நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தால் சரியாக இந்த ஆண்டில் இந்த ஆண்டில் இந்த நேரத்தை இப்படி செய்தார் என்று ஒரு குறிப்பிட்ட அழகான வரலாறு இருக்கும். தீயவனும் அது போன்றுதான். அந்த பிறப்பு பற்றி சரியான வரலாறு அதிக பேருக்கு இருக்காது. காரணம், பிறக்கின்ற போது யாரும் நல்லவனாக அறிவாளியாக சிறந்தவனாக போற்றப்படுகிறவனாக பிறப்பதில்லை. பிறக்கிற யாருக்கும் பிறந்த உடனே தான் என்ன செய்ய போகிறோம் எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது. பிறந்த உடனே வாயால் பேசவோ கண்ணால் பார்த்து ஒன்றை கண்டுபிடிக்கவோ காதால் கேட்டு ஒன்றை சொல்லவோ எதுவும் முடியாது. கால கை கண் எது இருந்தாலும் அவைகளெல்லாம் இயங்குகின்ற தன்மை அப்போது பெற்றிருக்கவில்லை. அதற்கு பிறகுதான் மனிதன் சிறுக 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 வளர்ந்து வருகிற போது ஒவ்வொன்றுக்கான ஆற்றலை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அப்ப எதுவுமே இல்லாமல் நிர்வாணமாக பிறந்தவன் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அவன் உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் இருந்து வந்த பிறகு இருந்து அவன் உலகத்திலே வாழ்கின்ற எல்லா காலங்களிலும் அவனுக்கு வழங்கியிருக்கிற பாக்கியங்கள் மகத்தான பெரும் பாக்கியம். பாக்கியம் இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் கிடையவே கிடையாது. உலகத்தில் வாழ்கின்ற அத்துறை மக்களுக்கும் மிகப்பெரிய பாக்கியங்களோடு தான் வாழ்கிறார்கள். அதனாலே தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிற பாக்கியங்களை எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை ஒன்று இரண்டு மூன்று என்று எழுதி வைத்தீர்களானால் உங்களால் எழுதி கணக்கில் அடக்க முடியாது. அல்லாஹ் குறிப்பிடுகிறார், நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பாக்கியங்களை நாம் எழுதி கணக்கு பார்த்தால் எழுதி கணக்கு பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஞாபகத்துகளை பாக்கியெல்லாம் வழங்கியிருக்கிறான். அதனால அல்லாஹ் யாருக்கும் பாக்கியங்களை குறைவாக கொடுக்கவில்லை, நிறைந்த எண்ணி பார்க்கணும். உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன், திடீர்னு பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால திடீர்னு பல்லு கடுமையா வலிக்கு. இந்த பல்லு வலி என்று அதை நம்ம யாற்றியார் காட்ட போனா பல்ல பிடுங்கணும் ஒரு 3000 ரூபாய் தரையான் கேக்குறான். அட பிடுங்குற பல்ல திரும்ப வைக்கிறதுக்கு 5000 இருக்கிறான். எண்ணி பாருங்க ஒரு பல்வலி விலை என்ன. சுபஹானல்லாஹ், இத்தனை பற்களை அல்லாஹ் அழகாக தந்திருக்கிறான். கண்ணை கண்ணுக்கு ஏதாவது பார்வை குறைந்து விட்டால் அதற்கு வைத்தியம் செய்ய வேண்டுமா 10000 ரூபாய் தாங்கிறான். கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கிறான். கண்ணுக்கு இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்தீர்களானால் அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் அதில் ஏற்படுகிற குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று போகிற போதெல்லாம் அதற்கு பொருளாதார செலவழிக்க வேண்டியிருக்கிறது. யோசி பாருங்க, அப்ப இந்த பாக்கியங்கள், இந்த பாக்கியங்களுக்கு நாம் என்ன நன்றி செய்ய முடியும், எவ்வளவு விலை நிர்ணயம் செய்ய முடியும்? ஒரு பல்லுக்கு என்ன விலை, ஒரு கண்ணுக்கு என்ன விலை, ஒரு காதுக்கு என்ன விலை, கைக்கு கை காலுக்கு எல்லாம் என்ன விலை? அவ விலையே மதிக்க முடியாத மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நியமத்துகளை எண்ணி பார்க்காத கணக்கு இருக்க முடியாது. பெரும் பாக்கியங்களை அல்லாஹ் நாம் கொடுத்திருந்தோம். அப்ப உலகத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்கள் கெட்டவர்களுக்கும் மிகப்பெரிய பாக்கியம் வழங்கியிருக்கிறான், நல்லவர்களுக்கும் வழங்கியிருக்கிறான். கெட்டவர்களுக்கும் மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்கிறது, நல்லவர்களுக்கும் இருக்கிறது. ஆக உலகத்துல இந்த பாக்கியங்களை வைத்து இடம் போட முடியாது. ஒரு பெரிய செல்வந்தன் பெரிய பாக்கியம், இவன் மேல ரொம்ப கண்ணியமாக சிறப்பாக அந்த சோழ இருக்கிறான் என்றெல்லாம் இந்த பாக்கியங்களை வைத்து இடம் போட முடியாது. அதற்காகத்தான் அல்லாஹ் இப்படியும் சில மனிதனை காட்டுகிறான் வரலாற்றிலே. இவ்வளவு பெரிய பாக்கியங்களை பெற்ற இந்த மனிதன், இந்த பாக்கியங்கள் வருகிற போது மனிதனை பார்க்கிறோம், மனிதனுக்கு வாய்ப்பு வசதி வருகிற போது அந்த வாய்ப்பு வசதிக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையே மாற்றி நடக்கிற ஒரு வித்தியாசம் நடக்கிறான். பேசும்போது வித்தியாசமான பேச்சு, அவன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தால் வித்தியாசமானவையாக அமைந்து விடுகிறது. அப்ப இந்த பாக்கியங்கள் கிடைக்கிற போது மனிதன் தடுமாறுவதை உலகத்திலே பார்க்கிறோம். இதே போல இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருந்த அவன் என்ன சொல்கிறான், அவனை பார்த்து ஏனைய மக்கள் எல்லாம் வேதனைப்படுகின்ற அளவிற்கு, அவனுக்கு உபதேசம் செய்கின்ற அளவிற்கு அவன் நடவடிக்கை இருக்கிறது. அவன் நடவடிக்கை பார்த்து சொன்னார்கள், லா தஃப்ரஹ் கால லஹு கௌமுஹு, அவருடைய மக்கள் அவனை பார்த்து விட்டு அவரோடு பிறந்தவர்கள் வளர்ந்தவர்கள் பழகியவர்கள் அவன் நடவடிக்கையை பார்த்து சொல்கிறார்கள், லா தஃப்ரஹ், நீ அகமகிழ்ந்து அளப்பெரிய மகிழ்ச்சியிலே மூழ்கி போய் விடாதே. ஏன் தெரியுமா, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், அல்லாஹ் இந்த உலகத்தில் அளப்பெரிய ஆனந்தத்திலே மூழ்கி போய் கிடக்கிறார்களே பெருமையோடு அவர்களை எல்லாம் அல்லாஹ் நேசிக்க மாட்டான், எனவே நீ இப்படி செல்லாதே என்று பிற மக்கள் சொல்கின்ற அளவிற்கு அவன் மிகப்பெரிய ஆடம்பரத்திலே மிகப்பெரிய பெருமையோடு நடந்து கொண்டிருந்தான். அருமை சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹுவால விரும்பாத ஒரு மாபெரிய குற்றம் இணை வைப்பை போன்று இன்னொரு சில குற்றத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பெருமையை பற்றி, அந்த பெருமை பிடித்தோழி பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லக்கூடிய வாசகர் பாருங்க, சுபஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாளை மறுமையிலே சுவர்க்கத்திற்கு பெருமை பிடித்தவர் செல்ல மாட்டார்கள் என்று சொல்லாமல் என்று சொல்கிறான், ஊசி முறையுடைய தாதும் துவாரம் இருக்கிறதே அந்த துவாரத்திலே ஒட்டகம் சென்றாலும் இந்த பெருமை பிடித்தவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நம்ம கற்பனை செய்ய யாரும் சொல்லவே மாட்டாங்க, ஊசி முனையில ஒரு ஒட்டகம் போடும், ஊசியில ஒரு நூலை கொடுக்கிறது நம்ம பாடுறப்ப நமக்கு தெரியும். அப்ப அந்த ஊசி முனையில் நூலே போகாது அல்ல என்று சொல்றான், மிகப்பெரிய ஒட்டகத்தை காட்டி இந்த ஒட்டகம் நுழைந்தாலும் கற்பனை சொல்றாங்க வச்சுக்கோங்க, ஒருவேளை இந்த ஒட்டகம் நுழைந்தாலும் பெருமை பிடித்தவன் நுழைய மாட்டான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு பண்புதான் பெருமை. அல்லாஹ் அதை தன்னுடைய சிறப்பம்சமாக தன்னுடைய தகுதியாக வைத்துக் கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ் சொல்வதாக, இந்த பெருமை என்பது எனக்குரிய ஆடை, அதை யாரா எடுத்துக்கொண்டா என்னுடைய ஆடை கழித்து விட்டோனே போல என்று சொன்னார்கள். எனவே பெருமை என்பது அல்லாஹ் விரும்பாத ஒன்று. மக்களே பார்த்து எரிச்சப்படுகிற அளவு விருக்கின்ற அளவிற்கு இப்படி எல்லாம் செல்லாதேப்பா, நீ அல்லாஹ்வை உன்னை நீ விரும்ப மாட்டாய் என்று சொல்லிவிட்டு அவருக்கு உபதேசமும் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க, இந்த உலகத்திலே வாழ்கிற போது அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கிற, உனக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே வழங்கியிருக்கிற இந்த பாக்கியங்களுக்காக உபகாரங்களுக்காக நீ அல்லாஹ்வுடைய நாளை மறுமை என்று வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே நீ தேடிக்கொள் என்று சொன்னார்கள். நம்ம வெளிநாட்டோட சொல்லுவோம், யாராவது அனாவசியமா செலவழிச்சேப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை எப்படிலாம் அனுப்பியிருக்கிறாங்க, அனாவசியமா செலவழிக்காத, ஊருக்கு கொஞ்சம் பணத்தை அனுப்பி, ஏன்னா திரும்பி போக வேண்டியிருக்குது, அதனால ஊருக்கு போற போது பொருளாதாரம் இல்லாம போனா உன் மதிக்க மாட்டான், முன்னாடி மதிக்க மாட்டான், உங்க அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, அதனால இங்கிருந்து அனாவசியமா செலவழிக்காத உதவி பண்ற பாருங்க. இதை விட ஒரு உருப்படி அதிகமாக இந்த உபதேசம் மக்கள் செய்கிறார்கள். நீ மறுமைக்காக தேடிக்கொள், உனக்கு இப்படி எல்லாம் தந்திருக்கிறானே அல்லவா இறைவன், அவன் நாளை மறுமையில் இதை பற்றி உனக்கு கேட்பான். உனக்கு வழங்கியிருக்கிற பாக்கியங்களுக்காக யார் வழங்கினான் எண்ணி பார்த்தாயா, அவரை நீ நினைத்து வாழ்ந்தாயா, அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். இதை மறுமைக்காக வாழ்க்கை அமைத்துக் கொள் என்று பிற மக்கள் இவனை பார்த்து சொல்கிற அளவிற்கு பெருமையா நடந்து கொண்டிருந்தான். இது இந்த பொருளாதாரத்துக்கு ஏற்படுகிற ஒரு பெரிய சோதனை. அருமை சகோதரர்களே, பொருளை தேடுவது முக்கியம் அல்ல, அந்த பொருளாதாரத்தை தேடுகிற போது அந்த பொருள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும். இந்த பொருள் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் பிறகு சொல்லுவேன், அது கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்ப இவனுக்கு சொன்ன மக்கள் சொன்ன உபதேசம், அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கிற பாக்கியங்களுக்காக நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ப்பா, மறுமைக்காக வாழ் என்று உபதேசம் செய்தார்கள். அப்போது அவன் என்ன சொன்னான் பாருங்க, இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடாத மிக துர்குணம், மோசமான பண்பு. இந்த பண்பு இருக்கக்கூடாது. என்ன சொல்றான்? கால இன்னமா ஊதீது அலா இல்மின் இந்தி, நான் பெற்றிருக்கின்ற பாக்கியங்கள், பொருளாதாரங்கள், இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் என்னுடைய அறிவின் மூலமாக எனக்கு இருக்கிற ஞானத்தை பயன்படுத்தி நான் உண்டாக்கி கொண்டவை. என்ன சொல்றான் பாருங்க, இவைகளெல்லாம் நீங்கள் உங்களால் எனக்கு கிடைத்தது அல்ல, நானாக எனக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி சிந்தித்து இவர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன், ஆகையால் இப்படித்தான் நடப்பேன். அப்ப அவர் உபதேசம் செய்கிற போது, பண்பை நல்ல ஒழுக்கத்தை சொல்கிற போது, நேர்மை சொல்கிற போது, இந்த பொருளாதார வசதியில அதிகமாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட இது போன்ற உணர்வு ஏற்படும். குரான் படிச்சு பார்த்தா அதிகமும் இந்த பொருளாதாரம் அதிக அளவுக்கு வருகிற போது மனிதன் இப்படிப்பட்ட தடுமாற்றத்துக்கு ஆளாகிறான். அதை கொடுத்தவனை மறந்துவிட்டு அவன் தவறான பல்வேறு வழிகளுக்கு செல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப இவன் சொல்லும் இந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க, இப்படி சொன்னதுனால என்ன நடந்துச்சு? இப்படி சொன்னா என்ன சொன்னா, இந்த ஞான அப்ப அறிவு என்பது யாரு கொடுத்த அறிவு? பிறக்கிற ஒரு அறிவாளியாக பிறந்தான், உலகத்தை தேடுவதற்கான எல்லா வாய்ப்பை பெற்றாயிருந்தான், நிர்வாணமாக பிறந்தவன், கையில் ஒன்றும் இல்லாதவனாக வந்தவன், அந்த வந்தவனுக்கு இது போன்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது யார் கொடுத்தது என்று சிந்தித்திருந்தால் இது போன்ற வார்த்தை வாயில் வந்திருக்கான். மாறாக இப்படி அவருடைய வாயிலே இருந்து எனக்கு நான் பெற்ற அறிவுரை அல்லாஹ் சொல்லி காட்டான். அவலம் யாலம், இவருக்கு தெரியவில்லையா? இந்த முட்டாள் அறிவில்லாதவன் இவன் தெரிய வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? இவன் சொல்கிறான் என்னுடைய அறிவு என்று சொல்கிறான். இவன் ஒன்றை தெரிந்திருந்த அல்லாஹ் கத் ஹலக்கமின் கபரிவில் குரூன், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் ஏராளமான மக்களை படைத்திருந்த இவனுக்கு முன்னால் ஏராளமான பலர் வந்திருந்தார்கள். அதுல குறிப்பா குரானை படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த குர்ஆன் சமூக உலகத்தில் வாழ்ந்த சமுதாயத்தில் ஆது சமூத் என்று இரண்டு வகையான பிரிவர் வாழ்ந்தார்கள், இரண்டு கோத்திரத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதை போல உடல் வலிமையை, பொருளாதாரத்தை, பல்வேறு செல்வங்கள் வேற கொடுக்கல. லம் யுஹலக்கு மின் சுல்ஹாஃபில் பிலாதிரா, அவர்களை போல யாரை படைக்கவில்லை, அவ்வளவு பெரிய செல்வாக்கோடு இருந்தார்கள். அவர்கள் தாங்கள் வாழ்வதற்காக மலைகளை குடைந்து குகைகள் அமைத்துக் கொண்டு அன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பலாக்ராமசால் பெரிய பலவாதிகள். அவனால சொல்லி காட்டா இவர்களை எல்லாம் அழித்ததற்கு தெரியாதா? சுபஹானல்லாஹ், நீ குர்ஆன படிச்சு பாருங்க. நாம குர்ஆன நல்ல படிச்சோம்னு சொன்னா நம்ம இந்த குர்ஆன் மிக சிறந்த வழியில் கொண்டு சேர்க்கும். அதனாலதான் குர்ஆன் நல்லா சொல்ற வார்த்தை இன்னஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன் நான் இறக்கிற இந்த குரானுக்குவம், இந்த குரானுடைய போதனை யாருடைய உள்ளத்தில் ஆழமாக இடம்பெறுகிறதோ, குரானை யார் சரியாக கற்கிறார்களோ அவர்கள் இந்த குரான் சரியோர வழிக்கு கொண்டு சேர்க்குங்கிறார்கள். அப்ப குரானோடு சரியான தொடர்புக்கு இருந்தா அந்த குரானுடைய தொடர்புள்ள ஒருவாரமும் வழி தவற மாட்டான், சரியான வழி விட்டு பிசகி போக மாட்டான். ஒருவேளை அவன் தவறினாலும் கூட அந்த குரானுடைய உடல் திரும்ப அவன் நல்ல வழி கொண்டு வந்து சேர்க்கும். இது குரான் தருகிற உத்தரவாதம். எனவே இந்த குர்ஆனை நாம் படிச்சு பார்த்தா சுபஹானல்லாஹ், நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு, நாம் எல்லாம் மனிதர்கள், மனிதர்களாக வாழ்கின்ற ஒவ்வொரு காலத்திலையும் மனிதர்களுக்கு எழுகின்ற பல்வேறு பிரச்சனை என்ன, நம்முடைய புற அறிவுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் சில விஷயங்கள்ல இதெல்லாம் நடக்குமா, இதையெல்லாம் எப்படி நாம் சரி செய்வது, இதற்கெல்லாம் எப்படி தீர்வு ஏற்படுகிறதா, பல வகையில யோசிப்போம், அதற்காக பல தவறானவர்களிடம் போயிடுவோம். ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய சக்தி உலகத்துல நினைத்தால் நினைத்தவன் நினைத்த மாதிரி நடக்கிற ஒரே ஒரு ஆற்றல் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு. நினைத்த உடனே நினைத்த மாதிரி அல்லாஹ் மட்டும்தான் செய்ய முடியும், எவராலும் செய்ய முடியாது. அல்லாஹ் நினைத்தால் உடனடியாக நினைக்காது நடந்து விடுறது பாக்குறோம். அல்லாஹ் நினைச்சா மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய, கோடீஸ்வராக இருக்கக்கூடிய பிச்சைக்காலாக ஆக்கியிருக்கிற அல்லாஹ், மிகப்பெரிய பெரிய ஆற்றலோடு மிகப்பெரிய சக்தியோடு விஞ்ஞானத்தில் நாங்கள உச்சகட்டத்தில் சொன்னவர்களை எல்லாம் திடீரென்று ஒரு வினாடி அல்ல அடிச்சிடலாம், ஒரே வினாடி. ஜப்பான் வரலாறு படிச்சு பார்த்தோம், அது மாதிரி பல்வேறு இடங்கள் வரலாறு படிக்கிறோம், பெரும்பெரும் கட்டடங்களை எல்லாம் சுனாமி என்று சொல்லக்கூடிய ஒரு நிமிடத்தில் அழித்து ஒழித்து விடுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த அந்த மிகப்பெரிய சக்தி உள்ள எப்படி அழிச்சான்? காற்று அடங்க அவ்வளவுதான், சரசரன் காற்று கட்டிச்சு அவ்வளவுதான், இருந்தவரை இருக்கிறதே வாய்ப்புட்டான். அப்ப அல்லாஹ் அழிப்பதற்கு சக்தி மிக்கவர்களை அதைவிட பெரிய சக்தி, பெரிய சக்தியான கொண்டு வரது இல்லை, அவங்க மாதிரி மிகப்பெரிய சக்தி உள்ள குழந்தை அழிக்க வைக்கல. நீங்க எல்லாம் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிற வரலாற்றுல அசாபில் சின்ன சூரா, யானை படை அல்லாஹ் அழிப்பதற்கு யானை விட மிகப்பெரிய உருவத்தை கொண்டு வரவில்லை. அந்த யானை ஆணை அழிப்பதற்கு அல்லாஹ் சொல்ல சின்ன பறவை தான், அவ பறவையைத்தான் அல்லாஹ் வைத்திருந்தான். அதுவும் கூட அந்த பறவையுடைய கால்கள் இருக்கிற கற்களை வைத்து எரிஞ்சு அல்லாஹ் அந்த சமுதாயத்தை, அந்த ஒற்றை யானைப்படை அழித்தான். அப்ப அல்லாஹ்வுடைய சக்தி என்பது அல்லாஹ் நினைத்தால் நினைத்த உடனே ஒரு வினாடியில் பிடுங்கி விடுவான். இது அல்லாஹ்வுடைய சக்தி. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இவனுக்கு தெரியலையே, இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்தவுடன், வசதி வாய்ப்பை கொடுத்தவுடன், இதை கொடுத்தவன் யார் என்று இவன் தெரிந்து கொள்ள வேண்டியவன். என்னுடைய அறிவியலால் சொல்கிறானே, இவருக்கு எங்கிருந்து இந்த அறிவு வந்தது என்று சிந்தித்து பார்க்கவில்லையே. இவரை போன்று உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ பெரும்பெரும் சக்தி மிக்கவர்களை, அறிவாளிகளை எல்லாம் நாம் அழித்து ஒழித்த வரலாறு தெரியாதா என்று அல்லாஹ் கேட்பதன் மூலமாக நமக்கு சொல்லித்தரலாம். நீங்க சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, இது மாதிரி வரலாறு படித்து பாருங்கள், அல்லாஹ்வுக்கு ஆற்றலை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நினைவுபடுத்தி இவர் வரலாறு சொல்லிவிட்டு சொல்கிறான். இதை பார்த்த உடனே இவர் தொடர்ந்து சொல்லிட்டே வரான். ஒரு நாள் இவன் வெளியே வர்றான், அல்லாஹ் கௌமிகி வீசினத்தி, மிகப்பெரிய அலங்காரத்தோடு அவருடைய படாடோகத்தோடு வெளியே வருகிறான். வருகிறதை பார்த்த உடனே சாதாரணமாக உலகத்துடைய மக்களுடைய பார்வை எப்படி, நம்முடைய பார்வை என்ன, இந்த உலக பார்வை நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒருவன் மிகப்பெரிய செல்வாக்கோடு வசதி வாய்ப்போடு அவன் வருகிற போது அவனை பார்க்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள், காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்த துன்யா, உலகத்தில் நல்ல வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், உலக ஆசையை விரும்பக்கூடிய, உலகத்தில் நல்ல இருக்க நினைக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்றான். அப்ப இவரை பார்த்த உடனே அவ்வளவு அலங்காரமாக பெருமையாக அவன் வருகிற போது இவரை பார்த்தவர் என்ன நினைக்கிறார்கள், இவ்வளவு பெரிய பாக்கி இருக்கு என்று சொன்னாங்க. யார் சொன்னாலும் சொல்லுங்க, உலகத்தை விரும்பக்கூடியவர்கள். திருமறை குரான அல்ல பழங்களை சொல்லி சொல்லி காட்டுறான், உலக விரும்பி, உலக உலக விரும்பி என்று சொல்கிறான். அருமை சகோதரர்களே, இந்த வார்த்தையை நாம் நல்ல மனதில் பதிவிக்கணும். உலக விரும்பி என்று அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான், இவர்கள் பார்த்த உடனே இவ்வளவு வந்தவன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, யா லைத்தலனா மிஸ்லிய மிஸ்லமா ஊத்திய காரூன் இன்னஹு லது ஹக்கின் அலீம், இந்த காரூன் கிடைச்சது போலவா கிடைக்க வேண்டும், இதுவல்லவா பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியமுடைய இந்த பாக்கியம் எல்லாம் வர வேண்டும் என்று ஏங்கினார்கள். அப்ப உலகத்தை பார்க்கிறவங்க, இந்த உலகத்தை மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்காதவர்கள், மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்ற சிந்தனை இல்லாம உலகத்துல வாழ்ந்தா அவன் நிலைமை எப்படி சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய நோக்கம், நாம் எல்லாம் நம்முடைய சிந்தனை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றா நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏதாவது கேட்கும்போது என்னங்க, எதை இப்படி இருக்கல, என்ன ஒழுங்கா தோறது இல்ல, சரியான முறையில் மார்க்கத்தை கடைபிடிக்கிறது இல்ல, என்ன செய்யறதுங்க, துன்யாவில வாழ வேண்டாமா என்று கேட்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்ற வார்த்தை என்னது, நீங்கள் சாக வேண்டாமா, வாழ வேண்டாமான் இல்ல, வாழ வேண்டும் சொல்லல, சாகுவதற்காக பிறந்திருந்தான் இந்த உலகம், வாழ்வதற்காக பிறந்திருந்தது மறுமை வாழ்க்கை, தில்கந்தால் ஆக மறுமை விடு என்பதுதான் வாழ்க்கைக்குடைய மறுமைதான் வாழ்வதற்கிடம் லௌகானியாலமூல், இவளுக்கு அறிவு இருக்குமானால், தெளிவு இருக்குமானால் வாழ்வதற்கிடம் மறுமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல வாழும் போது மறுமை சிந்தனையோடு யாராவது வாழ்ந்தால், அப்ப நான் ஒரு காலத்துல கண்டிப்பாக விரும்பி விரும்பாமலோ இந்த உலகத்தை விட்டு நான் போகக்கூடியவன், மரணமடையக்கூடியவன் என்ற சிந்தனை இருந்தால், நான் போகக்கூடிய இடத்திற்கு வேண்டியதை தேட வேண்டும் என்ற நோக்கம் இருக்குமானால், அவருடைய கண்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்தில் தேவையை குறைத்து காட்டுகிறான், உலகத்திலே தேவையை அல்லாஹ் குறைத்து காட்டுகிறான், உள்ளத்திலே போதும் என்ற நல்ல ஒரு சிந்தனையை ஏற்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன வாக்கு, உலகத்தில் வாழும் போதெல்லாம் மறுமை சிந்தனை, மறுமைக்கு வேண்டுமே என்ற ஏக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவருடைய கண்களை தேவை அல்ல குறைத்து காட்டுகிறார். இதுதான் நம்மளுக்கு நம்முடைய பின்பற்ற தகுந்த முன்னோர்களாகிய அருமை சஹாபாக்களுக்கு இருந்த பண்பு. அவர்களை தேடி பொருளாதாரம் வருகிற போதெல்லாம், அதிக பொருள் வருகிற போதெல்லாம் அவர்கள் அதை குறித்து சந்தோஷப்படவில்லை, மாறாக பல நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணார கண்டு அவருடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட உத்தமர்கள் அழுதிருக்கிறார்கள். உலக வாய்ப்புகள் அதிகமாக வருகிற போது அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்கள் கொடுத்த நாளை மறுமையில் இல்லாமல் ஆக்கிடுவான் என்று ஏங்கி அழுதிருக்கிறார்கள். இதுதான் உலக விரும்பிக்கும் மறுமைக்கு வித்தியாசம் சொல்றான். அவனை பார்த்த உடனே, அவருடைய அலங்காரத்தை பார்த்த உடனே, ஆகா இது போல அல்லவா வாழ்க்கை வர வேண்டும், இதெல்லாம் பாக்கியம் என்று இயங்கினார்கள். அதே நேரத்தில் காலல்லதீன ஊத்துலில், யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டிருந்ததோ, அறிவு வழங்கப்பட்டிருந்ததோ, அறிவாளிகளாக யார் இருந்தா அவர்கள் சொன்னார்கள். அப்ப ரெண்டு அல்ல சொல்றான். அப்ப உலகவாசிகள் சொல்லும் போது அறிவற்றவர்கள் சொல்லாம உலக அப்ப மறுமை மறுமை உள்ளவர்கள் சொல்ல, அல்ல அறிவுடைய அறிவுடைய யாரு, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் மறுமைக்குரியவர்கள். அப்ப ஞானம் இல்லாத யார் உலகத்தை ஒருத்த விரும்புறான்னு சொன்னா அவருக்கு அறிவில்ல, உலகத்தை மட்டுமே நன்றாக அனுபவிக்க வேண்டும், வாழ வேண்டும், இங்குதான் சகம் என்று நினைத்தால் அவன் அறிவற்றவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப அறிவுள்ள மனிதன் சொன்ன வார்த்தை என்ன, இந்த அறிவற்ற மக்கள் சொன்ன வார்த்தையை பார்த்து விட்டு அறிவாளிகள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைலக்கும் உங்களுக்கு நாசம்தான், சவாபுல்லாஹி கைர், அல்லாஹ்விடத்திற்கு நன்மைதான் சிறந்தது, அல்லாஹ் தருகின்ற பாக்கியம் தான் உண்மையானது என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி காட்டுறான். யாருக்கு? லிமன் ஆமன அமில சாலிஹன், இந்த உலகில் அல்லாஹ்வை நம்பி அதற்கேற்ப நல்ல காரியங்களை செய்து நடந்தார்களே அவர்களுக்கு மறுமைதான் சிறந்த என்று கூறினார்கள். அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆன் இப்படி ரெண்டையும் பட்டியலிட்டு பல்வேறு விடு சொல்லி காட்டுறது. நமக்கு முன்னாள் சகோதரர் மன்சூமை பேசும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாவூத் வரலாறு சொல்லி காட்டினாங்க. சுலைமான் ஆட்சியில் நடந்த ஒரு பெரிய பல அம்சம் பல நேரம் கேட்டுக்கிட்டால் நினைவுபடுத்துகிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஞான அறிவு பொருளாதாரம் இதையெல்லாம் எல்லா வகையான பாக்கியங்களையும் ஒரு மனிதருக்கு முழுமையாக இது உலகத்தில் கொடுக்கவே இல்லை. ஒரு ஆள் அறிவில் சிறந்து உழைப்பாரு, பொருளாதார உடல் வலிமையில ஆரோக்கியம் இப்படி பல வகையில் அல்லாஹ் பிரிச்சு வச்சு இதற்கான படிப்பினைக்காக வேண்டிதான். அப்ப இந்த வகையில இந்த உலகத்தில் வாழ்ந்த பல்வேறு மக்கள்ல சுலைமான் இஸ்லாமுக்கு மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் பறவைகளோடு பேசினாங்க, எறும்புகள் பேசியது, பிராணிகள் பேசின, அவர்கள் ஆட்சி அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தவர்கள் ஜின்னுகள் மனிதர்கள் பறவைகள் எல்லாம் உட்பட்டிருந்தன. அப்ப அந்த பறவை சொல்லி காட்டினார், அவர்கள் அப்படியே நகரவில் வரும்போது பார்த்துட்டே வர்றாங்க, தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்று பார்த்து கொண்டு வருகிற போது ஒரு சின்ன பறவையை காணும், குதுகுது என்ற பறவையை காணும். சாதாரணமாக அதிகாரம் மிக்கவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை பார்ப்போம், கொஞ்சம் வாய்ப்பு வரும்போது நான் யார் தெரியுமில்ல என்ன தெரியாது ஒழுங்கு நடந்துங்க என்று வசதிக்கேற்ப பேசுவாங்க. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அதிகாரத்தில் என்ன சொன்னாங்க, இந்த ஹுதுஹுது பறவை எங்கேயோ போய்விட்டது, சரியான தகவலை கொண்டு வரல, அதை கடுமையாக தண்டித்து விடுவேன் அல்லது அறுத்து விடுவேன், அறுத்து விடுவேன் முடியாம நினைச்சா. அப்படி சொல்லிட்டு இருக்கிற போதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, அந்த பறவை சொல்லி கொஞ்சம் கூட ஆகல அவ்வளவு வந்துருச்சு. அந்த பறவை வந்து சொல்கிறது, அஹத்து பிமா லம் துஹித்து பிஹி, அரபியில அறிவு என்பதற்கு இல்மு சொல்லுவாங்க, இன்னும் பல வார்த்தை பயன்படுத்த பறவை, இந்த சின்ன பறவை பயன்படுத்தின வார்த்தை சுலைமான் இஸ்லாமுடைய தலையில் அடிச்ச மாதிரி அதை சொல்லி காட்டான். அஹத்து, நான் சுற்றுச்சூழல் விஷயங்கள்லாம் தேடி கொண்டு வந்திருக்கிறேன், விமானம் துகைத்து மிகி எந்த சுற்றுச்சாரப்புள்ள விஷயங்கள் நீங்கள் தெரியாமல் இருக்கிறீர்களோ அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் சொல்கிறார். இவ்வளவு பெரிய ஆட்சி நடத்துறாங்க, ஜின்னு எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கிறது, பறவைகள் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறது, பறவையின் மூலமாக அல்ல ஒரு சின்ன சிந்தனை உண்டாக்குறாங்க. சுலைமான் பெரிய அரசு பறவை சொல்கிறது, சுற்றுச்சார்பாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை சொல்ல வேண்டியவர்கள் நீங்க இருக்கிறீர்கள், ஆனால் நான் ஒரு ஊருக்கு சென்றேன், சபை என்ற ஊருக்கு சென்றேன், அங்கே உள்ளவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே ஒரு பெண் அரசு இருக்கிறாள், அவளுக்கு மகத்தான சிம்மாசனம் இருக்கிறது, அவர்களும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார், இது உங்களுக்கு தெரியவில்லையே என்று பரவ சொல்லு. பாருங்க, அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தான், இவ்வளவு பெரிய ஆட்சி கொடுத்தான், வரலாம் கொடுத்தான், ஆனா இந்த ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டான். சுலைமான் கேட்டு கோபம் வந்துச்சு, நீ யாருன்னு சொல்றது, நம்ம யாரா சொன்ன, உனக்கு நீ எனக்கு ஏன் கண்காண பிறந்தவன், நீ நேத்து வந்தவன், நீ என்ன சொல்றது என்று மனிதனுக்கு பெருமை. அப்ப சொல்லக்கூடிய விஷயம் சரியாக இருந்தால் சொல்ற ஆளை பாக்குறாங்க, இவன் சொல்லி நான் கேட்கணுமா என்று மனதில் ஏற்பட பறவையின் மூலமாக சுலைமான் நினைவுபடுத்தான். அப்ப சுலைமான் உடனே செய்தாங்க, தன்னுடைய ஆட்சியர் மக்களை எல்லாம் கூட்டினாங்க, அவங்களை மனிதர்கள் சின்ன இருந்தான், அவன் அந்த சின்ன அந்த அவங்க ஆலோசனை பண்ணாங்க, இந்த மாதிரி அவள்கிட்ட ஒரு மகத்தான பெரிய சிம்மாசனத்தை யாரு கொண்டு வருவா, பல நாட்கள் நடந்து வர வேண்டிய அளவு காலத்தில் உள்ள இடத்துல இவங்க கேட்கிறாங்க. அப்ப கால இஃப்ரீத்தும் ஜின், ஒரு இஃப்ரீத்துக்குற ஜின்னு சொல்லிச்சு, நீங்க இருக்கிற இடத்துல எழுஞ்சுக்கிறது முன்ன குழந்தர்றேன், அப்ப இருக்கிற இடத்துல எழுஞ்சுக்கிறது முன்ன குழந்தர்றேன், அப்ப எவ்வளவு சீக்கிரம் இருக்கும். ஆனா அதுக்கடையில இன்னொரு யாரத்தில் ஞானம் இருந்ததோ அறிவு இருந்தோ அவர் சொன்னார், என்ன சொன்னாரு, கண்ணை மூடி விழுது குழந்தருவேன், அது வந்துருச்சு. இவ்வளவு பெரிய ஆட்சி இருந்தா எப்படி இருப்பாங்க, என்ன மிஞ்சினவ யார், நான் நினைத்தால் எதையும் செய்வேன் என்று சொல்லுகின்ற எல்லா வகையான வாய்ப்பையும் ஆட்சியாளர் பெற்றிருந்தா. இருந்தாலும் இவனை போல திமிர், இவனை போல பெருமை இவர் அவர் சுலைமாசனுக்கு இருக்கவில்லை. அவர் அல்லாஹ்வுடைய நபி, தன்னை இந்த உலகத்திற்கு யார் அனுப்பினார், தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்றெல்லாம் சிந்தித்து நடக்கூடிய ஒருவர். அதனால என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க பெரிய பங்களா கட்டணம், அது அழகான கார் வாங்கினா அது எழுதிப்படுவாங்க, இது என்னுடைய ரப்பின் அருள் கொடை, கூற விட்டு எழுத மாட்டாங்க. சைக்கிள் எழுதுவான யாராவது ஹாதாபிஃபன் நல்ல பைக் வாங்க எழுதுவான், சைக்கிள் எழுத மாட்டான். அப்ப என்ன பைக் வாங்கினாத்தான் அல்லாவுடைய அருள் நினைக்கிறான், பெரிய பங்களா கட்டினாத்தான் அருள் நினைக்கிறான், சைக்கிள் கூற விடலாம் இருக்க பங்களா அவருக்கு அல்லாவுடைய அருளா தெரியல. அல்ல ரெண்டு குடுக்கும் சோதனைக்கு தான். சில பேர் பெரிய பங்களா கட்டிருப்பான், அவன் ஏறி பார்க்க முடியாது. என்னங்க உங்க வீட்டுல மேல போனீங்களா, எங்க பிரஷர் மேல ஏறி விட்டான் கிழதான். அப்ப இவ்வளவு பெரிய பங்களா கட்டிட்டு அந்த பங்களாவை கூட பார்க்க முடியாது. நல்ல பிரியாணி ஆக்கி போடுவான், அவன் திங்க மாட்டான். வர்ற வளம் நல்லா சாப்பிட்டுட்டு உப்பு இல்ல உரப்பில் சொல்லிட்டு போயிட்டு அவன் சாப்பிடைய பிரியாணி சாப்பிட கூடாது. அவனுக்கு அளந்து ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் சோடு சாப்பிடுது அவன் பாக்கியம். பாருங்க அல்லாஹ்வுடைய நேமத்தை எப்படி நல்லா வச்சுக்க பாருங்க. அப்ப என்ன நினைக்கிறான், கூட விட்டுருந்தா அல்லாஹ்வுடைய பாக்கி நினைக்கல, அட தங்க விடு கொடுத்துருக்கானே என்று அது சிந்தனை இல்ல. இந்த பெரிய பங்களா கட்ட அழகா போட்டுருவான். உண்மையில இந்த வாசகம் இருக்கு பாருங்க, இது குர்ஆன்ல எப்படி வாசகம் தெரியல. இது அந்த குர்ஆன்ல இந்த வாசகம் எங்க வருது தெரியுமா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க அந்த அந்த சிம்மாசனம் வந்த உடனே கண்ட முடிவு வந்துருச்சு. வந்த உடனே சொல்றாங்க, ஹாதா மின் ஃபதர் ரப்பீனாங்க, இது என்னுடைய ரப்பி எனக்கு கொடுத்த அருள் கொடையினாங்க. பெருமடிக்கல பாத்தியா, நான் நினைச்ச உடனே என்னுடைய ஆட்சிக்கு யாரெல்லாம் இருக்க பாத்தீங்க கொண்டு அப்படி சொல்லல, சொல்லிட்டு இதை சொல்லி சும்மா சொல்ல என்ன சொல்லலாம் பாருங்க, எவ்வளவு அஸ்குரா கூப்பிடுங்க, இதை எனக்கு தந்திருக்கிறார் அல்ல, அவனுக்கு நான் நன்றி உள்ளவன் நடக்க போகிறேன், நான் நன்றி கட்டவனாக இருக்க பார்ப்புக்கார தந்திருக்கிறான். அப்ப கடை வந்த கடை வர்றதுக்கு முன்னால பள்ளியில கடந்தவன், வாய்ப்பு இல்லாத பள்ளியில் கடந்தவர்கள் வாய்ப்பு வந்த உடனே பள்ளிக்கு வருவதை குறைக்கிறார்கள், அல்லாவுக்கு நன்றி செய்வதை குறைக்கிறார்கள். இதைத்தான் அந்த வரலாறு சொல்லி காட்டுச்சு. மிகப்பெரிய பாருங்க அழகான ஊர் அந்த ஊரில் வரலாற்று சொல்லி காட்டு, அந்த ஊர்ல அந்த வரலாறு எழுதுறாங்க, ஈ கொசூட இல்லையா அந்த சபாங்கிற நகர்ல, ஒரு ஈ கொசூட இல்லையா, ஏன்னா அந்த அளவுக்கு தூய்மையான நகரமா. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் என்ன அல்ல மாத்தினா ஒரே வினாடியில மிகப்பெரிய சுவையான நல்ல தோட்டங்கள் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தவை புளிப்பும் கசப்பும் நிறைந்த தோட்டங்களாக நல்ல குரான் சொல்லி காட்டுறான். அப்ப நன்றியை நாம் செய்கிற அளவிற்கு அப்ப சுலைமான் எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஜானாங்க, அல்லாஹ் வழங்கிய பாக்கியம் சொன்னாங்க, அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காகத்தான் இதை தந்திருக்கான் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே அப்படிப்பட்ட பாக்கிய அப்படி நினைக்கிறவங்க தான் அறிவுள்ளவர்கள் ஞானமுடையவர்கள். அப்புறம் சொன்னாங்க, யார் இந்த உலகத்திலே வாழ்கிற போது மறுமையை குறிக்கோளாக நான் தேடுகிற பொருளாதாரம், நான் பெற்றிருக்கிற பிள்ளைகள், எனக்கு இருக்கிற எல்லா வாக்கியங்களும் அது மறுமையில் எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய கண்களில் தேவை குறைவாக தெரியும். இல்லை என்றால் என்ன நடக்கும், உலகம் அவர்களை தேடி வரணும். யாருடைய நோக்கம் மறுமையாக இருக்கிறதோ அவர்களை தேடி உலகம் வரும் என்று நபிகள் சொன்னாங்க. அது நடந்துச்சு. சஹாபாக்கள் அரபி சஹாபாக்கள் அவருடைய நோக்கங்கள் எல்லாம் நாம் வரலாறு ஹதீஸை படித்து பார்த்தால் மறுமைக்காக வாழ்ந்த முன்னிலை சமுதாயம் அவர்கள், திருமறை குர்ஆனை போதனை இறங்கிய சமுதாயம். ஆகவேதான் குறுகிய காலத்தில் ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள், அநியாயம் அக்கிரமத்தில் மூழ்கி போயிருந்தவர்கள், அறியாமலேயே அமிழ்ந்து கிடந்தவர்கள், இந்த உலகிற்கெல்லாம் அறிவை ஞானத்தை ஒழுக்கத்தை பண்பை நேர்மையை கற்றுக் கொடுக்கிற பெரிய அறிஞர்களாக மாறினார்கள், உலகாளுகின்ற மன்னர்களாக மாறினார்கள். அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கிடைத்து என்ன காரணம், அவர்கள் இந்த குர்ஆனை படித்து மறுமைக்காக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய வார்க்கத்திற்காக வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்ததினால் அவர்களை தேடி உலகம் வந்தது, அவர்களுக்கு பின்னால் உலகம் வந்தது. மாறாக இந்த உலகத்திலே வாழுகிற போது யாரெல்லாம் மறுமையுடைய சிந்தனை அற்று உலகத்தில் நல்ல வாழும், உலகத்தில் அனுபவிக்கணும், உண்ணணும், உறங்கணும், உடுத்தணும், நல்ல பெரிய மாளிகைகள் கட்டணம் கட்ட வேண்டும், இப்படி இந்த நோக்கத்திலே உலகத்தில் வாழ்வார்களானால் அவருடைய கண்களில் அல்லாஹ் உலக தேவையை விரித்து காட்டி விடுவான். நீ பார்க்கிற உலகம் உலகம் அது வேணும் இது வேணும், ரொம்ப நாள் நாட்டில் அனுபவிக்கிறோம், 20 வருஷம் என்ன போகல, என்ன வீட்டை கட்டலாங்க, பல வீடு இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு போயிடுவேன், அதை செய்ய இதை செய்வேன், இப்படியே தேவை நமக்கு அதிகமாக தவிர தேவை குறையல. அவ தேவைகள் நமக்கு அதிகமாக கொண்டேதான் இருக்கிற உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிந்தனையில ஆகரத்து சிந்தை மறுமை சிந்தனை, நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அல்லாஹ்வை நினைத்து மறுமை நினைத்து மறுமைக்கு என்னுடைய பொருளும் நானும் என்னுடைய சுகபோகங்கள் எல்லாம் அமைய வேண்டிய நோக்கம் நமக்கு இருந்தா அல்லாஹ் குறைத்து காட்டுகிறான், உள்ளத்திலே போதும் என்ற மனநிலை ஏற்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, உள்ளத்தை கண்ணில் வந்து பகர்த்தி காட்டுகிறார். உள்ளத்தில் போதும் நிலையை ஏற்படல், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று இப்படியே போய்விடுகிறார்கள். கடைசியாக உலகத்தை அடையாமலே, நினைத்தது அவன் ஆசைப்பட்டதை அடையாமலே செத்து போய்விடுகிறார். அப்ப அருமை சகோதரர்களே, இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் என்னன்னா, இப்படி உலகத்தில் நமக்கு கிடைக்கிற பாக்கியம் அல்லாஹ்னால கிடைச்சது. அதனால தாங்க வரலாற்றில் இவ்வளோ பெரிய செல்வத்தையும் கொடுத்தான். ஆனா வரலாற்றுல ஒரே ஒரு மனிதன் சொல்றான், இவ்வளவு வரலாற்றை கொடுத்தாலும் சொல்லி காட்டலாம், இப்படிதான் பேசினால அவனையும் அவனை வீட்டை நாம் பூமியிலே விழுங்கி விட்டோம். பாருங்க, அவ்வளவு பெரிய சொத்து சொத்து வச்சிருந்தான். நான் யார் தெரியுமான்னு சொன்னா, எந்த அளவுக்கு இதை பத்தி வரலாற்று எழுதுறாங்கண்டா, இவன் இவ்வளவு பெரிய திமிர் பிடிச்சோம் பாருங்க, பெருமை பிடிச்சோம் பாருங்க. அவனுடைய பொருளாதாரத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு தங்க வெளியெல்லாம் போட்டு அப்படின்னு செய்வாராம், குமிச்சு வச்சிருப்பாராம், ஏழைகள் எல்லாம் அழைப்பாராம். அவ ஏழைகளை எதுக்கு வருவாங்க? அப்ப இதெல்லாம் தருவம் போட்டு வந்தா என்ன சொல்லுவானா? அதெல்லாம் காட்டிட்டு இதெல்லாம் நான் என்னுடைய அறிவினால் தேடிக்கணும், உங்களுக்கு தரது தந்தது இல்லை, நான் என்னுடைய அறிவாத தேடிக்கொண்டு போங்கன்னு சொல்லுவான். அப்ப இவ்வளவு பெரிய பெருமை பிடித்தவன். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எப்படி மாத்திரா அவனை அவனையும் அவன் வீட்டையும் அவன் தேடிய பொருளை எல்லாம் அல்லாஹ் பூமியில விழுங்குறான். அவனை நான் விழுங்கினோம், விழுங்க செய்தோம், பூமியில விழுங்க செய்தோம். அவனுடைய பொருள், அவனுடைய பொருள் அப்படின்னு சொன்னாங்க. இவனும் இவனுடைய பொருளும் எப்போது பூமியில அடிப்ப சேர்ந்த போல முடிஞ்சிடும். பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால இவ்வளவு பெரிய பாக்கியங்களை ஒரு மனித வசதி வாய்ப்புகளை கொடுத்து அந்த வசதி வாய்ப்பை பெற்றவன், இது யார் தந்தது, யார் மூலமாக கிடைத்தது என்ற சிந்தனை இல்லாதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால அவனை இந்த உலகத்திலேயே எல்லா மக்களுடைய முன்னாலேயே அவனும் அவன் பெற்றிருந்த பாக்கியங்களை அப்படி பூமி விழுங்குவதை பார்க்க செய்தார். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இப்படி விழுங்கும், இப்படி விழுங்கும் போது அவனுக்கு உதவி செய்யக்கூடிய யாருமே இல்லை. அவரை அவனுடைய கூட்டாளிகளாக நண்பர்களாக சொத்து இருக்கும் போது நண்பர் சேருவாங்களே, அவர்களெல்லாம் இந்த பூமியை விழுங்குற போது அவருக்கு உதவி செய்யக்கூடிய எவருமே இருக்கவில்லை. நல்லது தான் உலகத்தில் உள்ளது. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருந்தாலும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வருகிற போது அல்லது மரணம் வருகிற போது யாராலும் தடுத்த நிறுத்த முடியாது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வரலாற்றை நமக்கு நினைப்படுத்தக்கூடிய என்ன, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது நம்முடைய சிந்தனை, நம்முடைய அறிவு, ஞானம், ஆற்று எல்லாமே இவை நமக்கு யார் கொடுத்தது என்று நினைவு வேண்டும். வறுமை சகோதரர்களே, நான் அடிக்கடி ஒரு சொல்ல மீண்டும் நினைவுபடுத்துறேன், இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய அருமை சகோதரர்களை கொஞ்சம் உங்கள் சிந்தனை திருப்புங்க. நமக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தந்திருக்கிறான். இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்மை போன்ற வெளிநாட்டவர்களுக்கு சஹாபாக்கள் கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன பாக்கியாது, நான் வருஷம் சொல்றேன், மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் வணங்கி அல்லாஹ் வணங்கி வழிபடுவதற்கான வழியை காட்ட தகுந்த தலைவர் என்ற இந்த கொள்கையை தெரிந்து கொண்ட சஹாபாக்கள் அந்த வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கு எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு வருவதை படிக்கிறோம். அந்த கஷ்டத்துறை உச்சகட்டம், நாட்டை விட்டே அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள், நாடு தொடர்ந்து போனாங்க. எதற்காக? இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக. தான் பிறந்த நாட்டுடைய வாழ் உரிமை பறிக்கப்பட்டு நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். ஆனா நமக்கு பாருங்க, வெளிநாட்டு வந்தோம், வரும்போது யாராவது நினைச்சோமா இப்படி போடங்கள்ல ஒரு குர்ஆன் ஹதீஸ் மார்க் விஷயங்கள் சொல்லி தருவாங்க, அதை படிக்கிற வாய்ப்பு நமக்கு யாராவது சொன்னாங்களா? இல்ல, நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒரு ரியால். 1000 கிடைக்குமா, 5000 கிடைக்குமா, 3000 கிடைக்குமா என்ற இந்த ரியாலை தவிர வேற எது நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை. ரியால் தான் தெரிஞ்சிச்சு. அலிப்ப தெரியுதோ, ஆனா ஒன்னா தெரியலோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அரபு நாட்டுக்கு வந்துட்டோம், எதற்காக? ரியாலை நம்முடைய குறிக்கோளாக கொண்டு வந்த இடத்துல சுபஹானம் தான் நம்மை தேடி வாருங்கள். உங்களுக்கு வாகன வசதி செய்து தருகிறோம், உணவு வசதி செய்து தருகிறோம், படிக்கவர்கள் நோட்டு தருவோம், நம்ம ஆபீஸ் நோட்டு, பேனா, ஸ்கேலு, ரப்பர் இதெல்லாம் தர்ற, வாங்க படிக்க. இவளையும் கொடுத்த பிறகு நாங்கள் வரத்துல வண்டி போயிடுச்சு, 7:30 மணிக்கு அறிவிச்சிருந்தாங்க, நான் ஒரு 5:15 அளவு வண்டி போயிடுச்சு. ஆனா அவரு காசு செலவழிச்சு ஒரு பொருள் வாங்கணும் வச்சுக்கோங்க, இங்கிருந்து அம்மாவுக்கு டாக்ஸில் எங்க போறீங்க? நான் ஊருக்கு போறேன், சாமாங்க போறேன். காசை செலவழிக்கிறதுக்கு, காசு அழிப்பதற்கு 2 ரியால் செலவழிச்சு போயிடுவாங்க. சரி, இதெல்லாம் வாங்கிட்டு ஊர்ல நடக்கும் பொண்டாட்டி சண்டை போடுவா, அம்மா இதையா வாங்கிட்டு வந்தேன், அவளுக்கு அதை வாங்கிட்டா, எனக்கு வாங்கல, ஊருக்கு போயிட்டு 4 மாசம் இல்லை 2 மாசம் திரும்பி வந்தேன், என்னங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. அட நல்லதுக்கு தானே வந்த நாட்டில், 2வது ஊருக்கு போயிட்டு சொன்னா ஒரே பிரச்சனையா இருக்கான். அவ பிரச்சனையாக இருக்கக்கூடியதற்காக எவ்வளவு பெரிய முக்கியத்துவம். எவ்வளவு பெரிய சிரமங்கள், அதாவது மறுமையில சொர்க்கத்துடைய வாழ்க்கை, நம்மை தேடி சொர்க்க வாழ்க்கை. இந்த நாட்டு சுவாசி பாருங்க, அரபு நாட்டு மக்கள் நமக்காக ஒவ்வொரு மொழி தெரிந்தவர்களை, அந்த மொழி தெரிந்த நல்ல ஞானமுடையவர்களை, குராசை படித்தவர்களை இவர்களை கொண்டு வந்து அவளுக்கும் சம்பளம் கொடுத்து வாகனத்தை ஏற்பாடு செய்து இப்படி எல்லாம் அவர் செய்து என்ன காரணம்? விவரம் இல்லாதவங்களா? நம்மள விவரம் உள்ளவங்க பொருளை தேடி வந்திருக்கிறோம், அவங்க நமக்கு செய்து விவரம் இல்லாதவர்களா? அப்ப யோசித்து பாருங்க, என்ன நோக்கம்? நம்மை நாட்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நம்மை நம்மளுக்கு இருக்கிற உயர்ந்த சரக்கு திருமறை குர்ஆன் ஹதீஸ் என்ற ஞானத்தில் தெரிந்து வைத்திருக்கிறோம், அந்த மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் என்ற கொள்கை வந்தவர்களை நாடு நடத்தப்பட்டார்கள். ஆனால் ரியால் வேண்டும் என்று, துன்யா வேண்டும் என்று நோக்கத்தோடு வந்த நம்மை தேடி இந்த குர்ஆனை தேடி வருகிறது. அருமை சகோதரர்களை, நீ பயன்படுத்துங்கள் குர்ஆன் ஓத தெரியாத இப்ப நமக்கு முன்னாடி இந்த அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபினால இந்த சென்றோர் தொடர்பு கொண்ட பலர் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆசிரியர் நல்லா படிக்கிறாங்க, மக்களுக்கு போய் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல திறமை உண்டாக்கிட்டாங்க. இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இது ஒன்றுதான் அருமை சகோதரர் நம்மோடு வரப்போகிறது. இதை அறிவுள்ளவன் யார் என்றால், யார் இந்த உலகத்திலே வாழுகிற போது மரணத்திற்கு பின்னால் நம்மோடு எது வரும் என்று தெரிந்து அதை தேடிக்கும் அவர்கள்தான். எனவே ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல முடித்துக் கொள்றேன். நம்ம சொன்னாங்க, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நன்றி இருக்கு பாருங்க, நன்றி அதுதான் முக்கியமான ஒன்று. உலகத்திலையும் பார்க்குறோம், நாமே யாருக்காவது உதவி செய்ய வச்சுங்க, நம்மளை பார்க்காம போயிருப்பான், கண் கண்ணில் படாமல் இருக்கோம், இந்த பேருக்கு எவ்வளோ செய்யும் தெரியுமா, ஒரு சலாஞ்சல் தான் போடுறான் என்று இப்படி நம்ம நினைப்போம். அப்போ இது நாம் விரும்புகிறோம், ஆனால் நம்மை படைத்து பாதுகாத்து வளர்ச்சி மானம் தான், ஆணும் பெண்ணும் கொஞ்ச நேரம் சேர்றோம் அவ்வளோதான், ஒரு கடவுளும் மனைவியும் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அந்த இந்திரியத்துடைய சுபகானந்த அல்லாஹ் எவ்வளவு பாதுகாத்து வச்சு அதை எப்படி அழகான தோற்றம் உருவாக்கி இந்த உலகத்தை வாழ வச்சுக்கிறான். அப்ப இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருப்பதற்காக எத்தனை சுகபோகங்கள் தந்திருக்கிறான். வானம் பூமி, வானத்தில் இருக்கிற கோள்கள், என்னைக்காவது சூரிய சந்த சண்டை ஓட்டு வந்தீங்களா? அன்னைக்கு முடிஞ்சிடும். சூரியன் முந்தி சொந்த நான் தான் போவேன், சந்த சூரியன் நான் தான் போனேன், என்னைக்காவது சண்டை போட்டு நம்மள மாதிரி சண்டை போடுச்சுங்க, சண்டை போடுறதுக்கே பிறந்தவன் நம்ம தான். எப்ப பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் சண்டை, மனிதர்களாக நாம் சண்டை போட்டு விடுக்கிறோம். இந்த கோள்கள் ஒருவேளை சண்டை போடாது வச்சுங்க, அன்னைக்கு முடிஞ்சு உலகம். அப்ப இவைகளெல்லாம் அல்லாஹ் நமக்கு சாதகமாக அல்லாஹ் தந்து அல்லாஹ் இவ்வளவு கொடுத்து என்ன சொல்றான், எனக்கு நன்றி நடந்தீங்கன்னா லைன் சக்கர்த்தும் அசீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செய்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் வரை உங்களுக்கு அதிகமாக வழங்குவேன். அல்ல வாக்கு மாறாதவன், ஒருத்தன் தான் சொன்ன வாக்கை சரியாக நிறைவேற்றக்கூடியவன். எனவே உங்களுக்கு அதிகமாக நிச்சயம் வாங்குறான், அசீதன்னுக்கும் நிச்சயமாக திட்டம் உங்களுக்கு அதிகமாக வழங்குவேன். வலையின் கஃபரத்தும், ஆனால் நன்றி கட்டாக இருந்தால் என்னுடைய வேதனை, என்னுடைய தண்டனை மிக கடுமையாக இருக்கின்ற எச்சரிக்கை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நன்றி உள்ள மனுஷன் வாழ்வதற்கு நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான வழி சொல்லி கொடுத்துக்கிறான். நன்றி உள்ள மனுஷன் வாழ்வதற்கு இந்த பாடத்தை எல்லாரும் பசுமையா மனதில் பதிய வைங்க. நமக்கு இந்த உலகத்தில் வாழும் போது ரெண்டு வகையான சிந்தனை, ஒன்று உலகத்தை உலகத்தில் உலக விஷயங்களை அனுபவிக்கணும், இன்னொன்று மறுமை அனுபவிக்கணும். நாம் உலக ரீதியாக நல்லவராக வாழ்வதற்கு நம்மை விட உலக வசதி வாய்ப்பு கம்மி யாருக்கும் அவனை பாருங்க, நாங்கள் சொல்றோம். நம்மை விட யாருக்கு வசதி வாய்ப்புகள் கம்மியோ குறைவோ அவர்களை நாம் பார்க்க வேண்டும். மார்க்க விஷயங்களில் வணக்க வழிபாடுகளை நம்மை விட யார் அதிகமாக செய்ய அவர்களை பார்க்க வேண்டும். இந்த ரெண்டு பண்பு நம்ம நினைச்சுங்க, நாம நன்றி உள்ள மனுஷனா இருப்போம் உலகத்துல. நம்மை விட குறைந்த பார்க்க, உதாரணமா சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கிற என்ன நினைப்பான், ஒரு பைக் இருந்தா அதுல இருக்குமே ஆசைப்படுவான், பைக்ல போறவன் கார் தான் ஆசைப்படுவான், கார் உள்ளவன் நல்ல கார், பல வகையான கார் யோசிப்பான். இப்படி யோசி வச்சுங்க, நன்றி உள்ள மனுஷன் இருக்கவே மாட்டான், அவன் உள்ளத்துல நன்றி செய்ய உடனே வராது, மாறாக போராமை ஏற்படும், பெருமை ஏற்படும், அதனால் தவறான பல வழிக்கு அவன் போக ஆளா நேரிவிடும். அதை அடைவதற்காக சில சந்தர்ப்பங்கள் முறையாக கிடைக்கவில்லை என்றால் தவறான வழி கூட போயிடுவான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சைக்கிள்ல போறவங்க நடந்து போறாங்க பாருங்க, அவங்கள பார்க்கணும். அல்லாஹ் இவங்க நடந்துதானே போச்சிருக்கிறான், நம்மளை சைக்கிள்ல போக வச்சுட்டான, நடந்து போறவன் நமக்காக ரெண்டு காலத்தில் நடக்கிறவன் எத்தனையோ பேர் நடக்க முடியாம இருக்கிறாங்களே என்று அவரை பார்க்க வேண்டும். இப்படியே ஒவ்வொரு தலைவர் கீழ பார்த்த வச்சுக்க, நன்றி செய்வோம், அல்லாஹ்வுடைய கிருபையால அவங்க நல்ல கால் இருக்குது, நடந்து போற வாய்ப்பு இருக்கிறது என்று இப்படி ஆசைப்படணும். சாயாவில் சீனி போட்டு குடிக்கிறவங்க சீனி போடாம இருக்காங்க, அவனை பார்த்து சுகர்ல சாப்பிட அவன் சீனி போட்டு குடிக்க முடியல, நமக்கு சீனியாவது போட்டு குடிக்க முடியும் அப்படி ஆசைப்படணும். ஹார்லி கிடைக்க ஆசைப்படாது, நமக்கு ஹார்லிஸ் கிடைக்கலையே, போன் கூட கிடைக்கலையே அப்படின்னு ஆசைப்படாது. அப்படி ஆசைப்படுச்சுங்க வேற வழி வந்துடும். அல்லாஹ் நமக்கு சீனி பக்கத்தில் அவன் சீனி போட்டு குடிக்காம விரிஞ்சு ஆகிக்கிறாரு, சீனியாவது போட்டு குடிக்க எல்லாம் வாய்ப்பு தந்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ் என்று இப்படி சொல்லணும். ஆக உலகத்துல நம்மை விட வாய்ப்பு குறைந்தவரை பார்த்தால் நம்முடைய உள்ளத்தில் நன்றி செய்ய உணர்வு ஏற்படும். மார்க்க விஷயங்கள்ல நம்மை விட அதிகமாக செய்யக்கூடியவர்களை, உதாரணமா ஒரு ஆள் காலையில் சுபுதுலைக்கு 4 மணிக்கு போயிட்டாலும் சிங்க 4 மணிக்கு போயிட்டாரு, 3 மணிக்கு நம்ம போகணும் இப்படி ஆசைப்படணும். அவர் ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் ஓதுறாரு, நம்ம 1 ஜூஸ் ஒன்றரை 2.5 ஜூஸ் இப்படி ஆசைப்படணும். இப்ப அப்படி இல்லை, ஆலிம் சாவே ஃபஜ்ர் ஜமாத் போலியே நம்ம ஏன் போகணும். அவர்லாம் பெரிய வழக்கசாலிங்க, பெரிய இபாத் உள்ளவர், அவரே பார்த்தா லேட்டத்தம் போறாரு, நம்ம எதுக்கு முந்தி இப்படி நினைக்கிறான். அப்ப இதுவெல்லாம் நாளைக்கு நம்மை மறுமையிலே நல்லுறை கொண்டு வராது. அல்லாஹ் அதையெல்லாம் கேட்க போவதில்லை, நீ என்ன செய்ய கேட்க போறோம். ஆகவே அரபி சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க பாக்கியத்தை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு உலகத்தில் வாழ்வதற்கான எவ்வளவு வாய்ப்பை இணைத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில நன்றியுள்ள மனிதராக வாழக்கூடிய வாய்ப்பை நாம் பெறுவோம். சம்பவங்களும் வரலாறுகளும் இவைகளெல்லாம் நமக்கு அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே நின்ன பாக்கிடைக்கிறது என்பதை நினைப்படுத்துவதற்காக தான் சொல்லி காட்டுகிறான். ஆகவே நாம் ஒவ்வொரு இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் அல்லாஹுடைய அருட்குடைகளை எண்ணி பார்த்து அதுக்கு நன்றி மக்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நன்றியுடைய மக்களாக வாழ்ந்து அவருடைய அன்பையும் அருளையும் அதிகமாக பெற்று மறுமையில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் பிரதிபலித்த சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரவராக என வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தாவதில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.